நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
விவசாயி விவசாயி
பண்பலை ஒலிபரப்பு 107.4 தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம். நிறைய வாழ்க்கை முறை மாற்றத்தினால ஏற்படக்கூடிய ஏற்பட்ட நோய்கள் நிறைய லிஸ்டில் இருக்குது. அதில் தலையாயது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளம், இருதய கோளாறுகள். இந்த இருதய கோளாறு எதுக்காக வருது, எப்படி வருது, யாரெல்லாம் தாக்கும்? சின்ன வயசு குழந்தைங்களை கூட இப்போ தாக்குது, அடலசன்ட் ஏஜ் தாக்குது, பெண்களையும் தாக்குது. ஒரு காலத்தில் பெண்களை தாக்காது இருதய நோய் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் இப்போ அதுவும் கூட பெண்களை தாக்குது. எதனால் ஏற்படுது அப்படிங்கிறத பற்றி விரிவாக பேசுறதுக்காக நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இருதயத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் சக்கரவர்த்தி அவர்கள். அவங்க கிட்ட நம்ம சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெறலாம். வணக்கம் டாக்டர்.
வணக்கம் நண்பர்களே. இந்த வானொலி மூலயமா உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இது ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன், உங்களுக்கு எல்லாத்துக்கும் முக்கியமான செய்தியை கொடுக்குற ஒரு ப்ரோக்ராமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏனென்றால் இப்போ பார்த்தீங்கன்னா உலகத்தில் வந்து மிக கொடிய உயிர்கொல்லி நோய்கள் வரிசையில் முன்னணியில் இருக்கிறது இருதய நோய்கள். கேன்சர், புற்றுநோய் மற்றும் விபத்து மூலமாக உயிரிழக்கிறதை காட்டிலும் இந்த இருதய நோய் மூலயமா ஏற்படும் உயிரிழப்பு ரொம்ப அதிகமாக இருக்கிறது. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இருதய நோய் மூலயமா ஏற்பட உயிரிழப்பை வந்து ரொம்ப எளிதாக நம்ம தவிர்க்கலாம். அதனால இந்த நோய் பற்றியும் இதனோட நோய் அறிகுறிகளை பற்றியும் இதனுடைய தடுப்பு முறைகளை பற்றியும் நாம் எல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம்.
டாக்டர், இருதய நோய் அப்படிங்கிறது எப்படி ஏற்படுது, எந்த வயசில் ஏற்படுது? ஏன்னா சின்ன வயசுலேயும் வருதுங்கிறாங்க, ரொம்ப வயசானதவங்களுக்கு கூட வருதுங்கிறாங்க, ரொம்ப டென்ஸ்டாக இருந்தால் வருது அப்படின்றாங்க, சுகர் பேஷண்ட்ஸ்க்கு வருது, பிபி பேஷண்ட்ஸ்க்கு வருது. சரி, ஒன்றும் இல்லைன்னா அப்புறம் ஏன் குழந்தைங்களுக்கு வருது, ஒபீஸாக இருந்தால் வருதுன்றாங்க, என்ன காரணம்ன்ட்டு தெரியலை. எல்லாரையும் தாக்கக்கூடிய அபாயம் இது இருக்குது, விரிவாக சொல்லுங்களேன்.
இருதய நோய் பல வகைகள் இருக்கிறது. இதில் முக்கியமான இது வந்து மாரடைப்பு நோய் என்பது, அதை பற்றி தான் விரிவாக நான் பார்க்க போகிறோம். இருதயம் என்பது மற்ற உறுப்புகளைப் போலவே ஒரு முக்கியமான உறுப்பாகும் நம்ம உடம்புல. அதே போல் இந்த இருதய தசைகளுக்கு தேவையான ஆக்சிஜன் மற்றும் அதுக்கு தேவையான உணவுப் பொருட்களை அளிப்பதற்கு இரத்த ஓட்டம் இருக்கிறது. இந்த இரத்த ஓட்டத்தை இருதயத்துக்கு சப்ளை பண்ணுறது அல்லது அவருக்கு இருதயத்தை சப்ளை பண்ணுறது மூன்று முக்கியமான இரத்த குழாய்கள். இந்த இரத்த குழாய்களில் நாளடைவில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் கொழுப்பு படிந்து இரத்த குழாய் சுருக்கம் ஏற்பட்டு இதனால் ஏற்பட்ட விளைவுகளால் இரத்த ஓட்ட குறைபாடு ஏற்பட்டு அதனால் இருதய தசைகளுக்கு ஏற்படும் ஆக்சிஜன் அளவு குறையும் பொழுது இதன் அறிகுறிகள் வெளிப்படுகின்றன. அந்த கொழுப்பு படிமானத்தால் ஏற்படும் சுருக்கம் நாளடைவில் அல்லது வயது முதிரும் பொழுதோ மற்ற வியாதிகளினாலோ அல்லது பழக்க வழக்கங்களினாலோ மிக விரைவாக ஏற்பட்டு சிறிய வயதிலேயே அந்த நோய் வருவதற்குரிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இந்த இரத்த ஓட்ட குழாய்களில் ஏற்படும் சுருக்கம் ஏதாவது காரணங்களால் திடீரென்று அடைபெறும் பொழுது இந்த இரத்த ஓட்டம் இல்லாமல் இருதய திசைகள் உயிரிழந்து அந்த பகுதிகளால் ஏற்படும் வேதி மாற்றங்களால் கடுமையான வலி ஏற்படுகிறது. இதைத்தான் வந்து மாரடைப்பு நோய் என்று நாம் சொல்கிறோம்.
இப்போ கொழுப்பு அடைச்சிருக்குது அப்படின்றீங்க, அப்போ அந்த கொலஸ்ட்ரால் அதிகம் உள்ளவங்களுக்கு தாக்கக்கூடிய அபாயம். அப்புறம் மூணு குழாய் வந்து ரத்தம் எடுத்துகிட்டு போகுதுன்னு சொல்லிங்க. சில பேருக்கு பிறக்கும் போதே பார்த்தீங்கன்னா அந்த வேல்வ் இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் அப்போ தாக்கக்கூடிய அபாயங்கள் எவ்வளவு, அந்த ரேஷியோ அதிகமாக இருக்கும் இல்லையா?
இந்த கொழுப்பு படிமானம் என்பது நம்ம பல வகை காரணங்களால் காரணங்களால் ஏற்படுகிறது. இந்த காரணங்களை சயின்டிஃபிக்காக அறிவியல் பூர்வமாக இரண்டு குரூப் அல்ல இரண்டு வகையாக பிரிக்கிறார்கள். ஒன்று வந்து நான் மாடிஃபையபிள், மாற்ற முடியாத காரணிகள் என்று சொல்வது. இந்த காரணிகளில் பார்த்தீங்கன்னா ஒருவரது வயது, வயது முதிரும் பொழுது இந்த நோய் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது. எடுத்துக்காட்டாக 65 வயதுக்கு மேற்பட்ட மனிதர்களுக்கு இந்த நோய் ஏற்கக்கூடிய வாய்ப்பு 25% 75% அதிகமாகிறது. 80 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த நோய் ஏற்படும் பொழுது இதனால் இறப்பு ஏற்படுவதற்கு 20% அதிக வாய்ப்பு இருக்கிறது. ஸோ வயது என்பது ஒரு முக்கியமான காரணி. இந்த வயதை வந்து நம்ம மாற்ற முடியாது. ஸோ இது முக்கியமான ஒரு மாற்ற முடியாத காரணி. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பாலினம், ஜெண்டர், மேல் ஜெண்டர். பெண்களை விட ஆண்களுக்கு இந்த நோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகம். பெண்களுக்கு அவங்களுக்கு இயற்கையாக இருக்கக்கூடிய சில வகை ஹார்மோன்களால் இந்த நோயை தடுக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தி கடவுள் கொடுத்திருக்கிறார். அடுத்த முக்கியமான மாற்ற முடியாத காரணி ஃபேமிலி ஹிஸ்டரி ஆஃப் ப்ரீமெச்சூர் கொரோனரி டிசீஸ் என்று சொல்வது, அதாவது இள வயதில் ஏற்படக்கூடிய மாரடைப்பு நோய். இதற்கு முக்கியமான காரணம் பரம்பரையாக நாம் எடுத்துக்கொண்டு வரும் சில வகையான உடல் மாற்றங்கள். அதில் முக்கியமானது கொழுப்பு சத்து சம்பந்தப்பட்டது. இவை மூணும் வந்து மாற்ற முடியாத காரணிகள். அடுத்த குரூப் பார்த்தீங்கன்னா மாற்ற முடிய அல்லது மாடிஃபையபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். அதில் வர்றது புகைப்பழக்கம், மது அருந்துதல், சில வகையான வியாதிகள், நீரிழிவு நோய், இரத்த கொதிப்பு நோய், உடல் எடை அதிகமரித்தல், அதிகமாக உணவு உட்கொள்ளுதல், அதிக செடன்டரி லைஃப் ஸ்டைல் என்று சொல்வது, அதிக உடல் உழைப்பின்மை, இது காரணங்கள் மாரடைப்பு ஏற்பட முக்கியமான காரணங்களாக இருக்கின்றன. இந்த குரூப் மாடிஃபைல் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எல்லாம் நம்ம எப்போ வேணால் நம்ம மாற்றிக்கலாம். ஸோ அதனால் வந்து இந்த குரூப் ஆஃப் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் நம்ம அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணணும் அல்லது கவனம் செலுத்தணும். ஸோ இந்த காரண காரணியங்கள் உள்ள யாருக்கு வேண்டுமானாலும் இந்த நோய் ஏற்படலாம். இது தவிர இள வயதில் ஏற்படக்கூடிய மாரடைப்பு நோய் ரொம்ப ரொம்ப வித்தியாசமானது. அது வந்து இப்போ நீங்கள் சொன்னது போல பிறவியிலேயே இருதய டெவலப்மெண்ட் அல்லது அதனோட இது வந்து மாறுபட்டு இருக்கும் பொழுது ஏற்படலாம். அல்லது சில வகையான கொழுப்பு சத்து உடலில் மாற்றங்கள் உடல் ஏற்படும் பொழுது சிறு வயது குழந்தைகளுக்கு கூட இது ஏற்படலாம். அந்த கொழுப்பு லைபிட் ப்ரொஃபைல் என்று சொல்லுவோம். ஐந்து வகையான கொழுப்பு நம்ம உடல் ரத்தத்தில் இருக்கிறது. இது லோ டென்சிட்டி லைப்போ புரோட்டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய அடர்த்தி குறைவான கொழுப்பு தன்மை வந்து உடலில் அதிகமாக தேங்கும் பொழுது சிறு வயது குழந்தைகளுக்கு கூட இது ஏற்படலாம். அந்த கொழுப்பு உடலில் சேர்வதற்கு நம்ம உடல் டெவலப்மெண்ட் அல்லது நம்ம டெவலப்மெண்டல் அல்லது கான்ஜினிட்டல் டிஃபார்மிட்டின்னு சொல்லுவோம். அந்த நம்ம பிறவியிலே ஏற்படக்கூடிய உடல் மாற்றங்களால் கூட இது ஏற்படலாம். அதே போல் இன்னொரு முக்கியமான இது இருதய அமைப்பு பிறவியில் அதனோட டெவலப்மெண்டல் அப்னார்மலிட்டிஸ் வரும்பொழுதும் வரலாம். இரத்த குழாய்களின் தன்மை, இருதயத்தின் அமைப்பு அப்படி வரும்பொழுது இந்த இரத்த குழாய்கள் அடைபடுவதற்கோ அல்லது கம்ப்ரஸ் அல்லது அழுத்தப்படுவதற்கோ அந்த இருதயத்தினோட அமைப்பு காரணமாக இருக்கும் பொழுது சில வயது காரணங்களுக்கு திடீரென்று இந்த மாரடைப்பு நோய் ஏற்படலாம்.
சார், இதோட அறிகுறிகள் சொல்லுங்களேன். அதாவது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா வேர்த்து கொட்டும், தோள்பட்டையில் வந்து வலி பரவும்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து கேஸ் ப்ராப்ளத்தை கூட இது வந்து சந்தேகிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரி, இது வந்து வாயு கோளாராக இருக்கும் அப்படின்ட்டு ஏதாவது டைஜின் ஏதாவது வாங்கி சாப்பிட்றாங்க. மாரடைப்போட அறிகுறிகள் என்னென்ன?
மாரடைப்பின் அறிகுறிகளை ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம முக்கியமான விஷயங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும். இதனோட அறிகுறிகள் வந்து இரண்டு பிரிவாக பிரிக்கலாம். ஒன்று வந்து டிபிக்கல் சிம்டம்ஸ், மாரடைப்பினால் ஏற்படக்கூடிய சாதாரணமான அறிகுறிகள். இன்னொரு குரூப் வந்து ஏடிபிக்கல் சிம்டம்ஸ், இது வந்து அசாதாரணமாக நம்ம வந்து ஈஸியாக வந்து அதை வந்து தவிர்த்துடுவோம், கவனக்குறைவாக இருந்துடுவோம். இந்த மாதிரி பிரிக்கலாம். இந்த டிபிக்கல் சிம்டம்ஸ் என்று சாதாரணமான அறிகுறிகள் என்று சொல்லும் பொழுது பொதுவாக எல்லாருக்கும் ஏற்படுவது நெஞ்சின் மையப்பகுதியில் ஏற்படும் மிக கடினமான அழுத்தமான வலி அல்லது இடதுபுறத்தில் ஏற்படும் வலி. இந்த வலி இடது பக்க தோள்பட்டிக்கோ அல்லது கைக்கோ பரவும் அல்லது தாடையின் மிக கீழ்ப்பகுதிக்கு பரவும், கழுத்தின் பின்பகுதிக்கு பரவலாம், முதுகு பகுதிக்கு பரவலாம். இது போல இருந்தால் நாம் எல்லாருக்கும் அதை பற்றி தெரியும், ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம், உடனே அதுக்குண்டான மருத்துவ இதுக்காக அட்டென்ஷன் நம்ம கொடுப்போம். இந்த ஏடிபிக்கல் சிம்டம்ஸ் என்று அசாதாரணமாக ஏற்படக்கூடிய உறவுகளை நம்ம எல்லாரும் மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த குரூப் சிம்டம்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா வெறும் நெஞ்சு எரிச்சல், மூச்சு கஷ்டம், மூச்சு விட சுவாச கஷ்டமாக இருக்கிறது, உடல் வேர்வை, தலை சுற்றல் மற்றும் மயக்கம், இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்துச்சுன்னா நாம் சாதாரணமாக அதை வந்து கேஸ் டபுள்னு சொல்லிட்டு தவிர்த்துருவோம். முக்கியமாக முந்தின இரவோ அல்லது முந்தின நாள் வந்து வித்தியாசமான ரொம்ப கடினமாக அதாவது ரொம்ப காரமான உணவுகள் எடுத்திருந்தால் அந்த மாதிரி சமயங்களில் மாரடை ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி அசாதாரணமான அறிகுறிகள் ஏற்படும் பொழுது அந்த உணவுனால் ஏற்பட்ட கேஸ் ப்ராப்ளம் சொல்லி அதை தவிர்த்துருவோம். இதை வந்து நாமளே வந்து அசஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி அறிகுறிகள் இருக்கும் பொழுது இது மாரடைப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இந்த விஷயத்தில் வந்து நாம் வந்து நமக்கு இறுதி நோய் ஏற்பட வாய்ப்பு இருக்கான்றத நாமளே அசஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரியான அசாதாரணமான நோய் அறிகுறிகள் ஏற்படும் பொழுது உடனே போய் மருத்துவரை பார்க்க வசதியாக இருக்கும். அது எப்படி நீங்கள் அசஸ் பண்ணிக்கலாம், எப்படி நீங்கள் உங்களையே வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் உடல் எடை, நான் சொன்ன மாதிரி உடல் எடை அதிகமாகிக்கிறது, நீரிழிவு நோய் மற்றும் இரத்த கொதிப்பு நோய் இருக்கிறது, புகை பழக்கம், போதை பழக்கம், மது அருந்துதல், குடும்பத்தில் மற்றவங்களுக்கு இருதய நோய் இருந்திருந்தால், இந்த மாதிரி பேக்ரவுண்டில் இந்த மாதிரி மற்ற காரணிகள் இருக்கும் பொழுது உங்களுக்கு இந்த மாதிரி சந்தேகப்படும்பான அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக நீங்கள் மருத்துவர்களை பார்த்து அதுக்குண்டான அட்டென்ஷன் தெரிஞ்சுக்கிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாகும்.
சர்க்கரை வியாதிக்காரர்களுக்கு வந்து அட்டாக் வந்தா தெரியாது, வலி தெரியாதுன்னு சொல்றாங்களே, உண்மையா டாக்டர்?
ரொம்ப நல்ல கேள்வி மேடம். இது இந்த ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இது தெரிஞ்சுக்க வேண்டியது. மாரடைப்பு வந்தால் வலி வரும் அப்படின்னு சொல்லி நம்மளாம் நம்புறோம், அது கரெக்ட். மூன்று பிரிவான நோயாளிகளுக்கு இந்த நோயுடைய சிம்டம்ஸ் அறிகுறிகள் வந்து அதிகமாக வெளிப்படாமல் மலுங்கிய தன்மையில் தெரியும். அதில் முக்கியமான குரூப் வந்து நீரிழிவு நோய் உள்ளவர்களுக்கு. நீரிழிவு நோய் உள்ளவர்களுக்கு சாதாரணமாகவே நீரிழிவு நோய் ஆரம்பித்து சில வருஷங்கள் ஆகும் பொழுது அவங்களுடைய உடல் நரம்பு செல்களினோட தன்மை குறைந்துவிடும். உடலில் ஏற்படும் வலிகளை நமக்கு உணர்த்துவது நரம்பு மண்டலம் தான். ஸோ இந்த சர்க்கரை வியாதி உள்ளவர்களுக்கு இந்த நரம்புகள் பாதிக்கும் பொழுது வலியை உணர்த்தக்கூடிய தன்மை குறைந்துவிடும். ஸோ மற்ற வழிகளை உணர்த்துவது குறைந்து விடுவது போல மாரடைப்பினால் ஏற்படும் வழியும் அவர்கள் குறைந்துவிடும். இதனால் சக்கரை வியாதி உள்ளவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். சந்தேகப்படும்படியான சிறிய ஒரு நோய் அறிகுறிகள் இருக்கும்னாலே மருத்துவரை அணுகி அதை பார்த்து கொள்ள வேண்டும். பெண்களுக்கும் இது போல வந்து வலி இல்லாமல் மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் ஆண்களை விட. வயது முதிர்ந்தவர்களுக்கும் இதே காரணத்தினால் இந்த நரம்பு தளர்ச்சி நரம்பு செல்களின் இது குறைந்து விடுவதால் ஏற்படும் பாதிப்பு இருக்கிறதுனால அவங்களுக்கும் அந்த வலி அதிகமாக தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மூணு குரூப் பேஷண்ட்ஸும் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மாரடைப்பு நோய் பொறுத்தவரையில்.
இப்போ ஒரு அதிர்ச்சியை பார்க்கும் போதோ கேட்கும் போதோ சத்தமா பேசும் போதோ ஒரு விபத்து ஏற்பட்டுருச்சு. சமீபத்தில் கூட ஒரு மத்திய அமைச்சர் மேசிவ் அட்டாக் மூலமா தான் இறந்து போனார்னு நம்ம கேள்விப்பட்டோம். அது மாதிரி வர்றதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குதுங்களா டாக்டர்?
கண்டிப்பா வாய்ப்புகள் உண்டுன்னு தான் சொல்லணும். இதை வந்து அறிவியல் பூர்வமே அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது எந்த மெத்தடில் நடக்குது அப்படின்னா, மாரடைப்பு என்பது நம்ம முன்னோட சொன்னது போல இருதயத்துக்கு ரத்தங்களை எடுத்துட்டு போற ரத்த நாளங்களில் ஏற்படும் அடைப்பு. அடைப்புனால் ரத்த சப்ளை நின்று போய் அது புண்ணாகிறது. ஸோ இந்த ரத்த அடைப்பு ஏற்படுதல் வந்து அந்த இரத்த குழாயில் ஏற்படும் கொழுப்பு படிமானம் அந்த இரத்த குழாயை சுருக்கி ரத்த ஓட்டத்தை தடை செய்து ஏற்படுவது. இந்த இரத்த ஓட்ட தடை அல்லது அடைப்பு என்பது நாளடைவில் மிகவும் மெதுவாக கொழுப்பு படியப்படிய குழாய் சுருங்கி ஏற்படலாம். அல்லது இந்த மாதிரி சுருங்கிய குழாய்களின் மூலமாக ரத்தம் போகும் பொழுது அந்த கொழுப்பு படிந்த பகுதிகளில் உள்ள இரத்த குழாயின் இயற்கையாகவே வந்து கடவுள் ஏற்படுத்திய ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம், தடுப்பு முறை, தடுப்பு மெக்கானிசம் எல்லாம் அந்த ஏரியாக்கள்ல வந்து அந்த கொழுப்பு படிந்த இடங்களில் அது எல்லாம் வந்து பேலன்ஸ் இல்லாமல் போய்விடும். அந்த மாதிரி இரத்த குழாய்கள்லாம் கொழுப்பு படிஞ்சு சுருங்கின இடங்களில் ரத்தம் வேகமாக போகும் பொழுது இரத்த குழாய் சிதைவு ஏற்படுகிறது. இரத்த குழாய் சிதைவு ஏற்பட்டு முக்கியமாக அந்த கொழுப்பு படிந்த இடங்களில் இரத்த குழாய் சிதைவு ஏற்பட்டால் அந்த பகுதிகளில் ரத்தம் படும் பொழுது அடுத்த நொடியிலேயே ரத்தம் உறைந்து அந்த சிதைவு ஏற்பட்ட இரத்த குழாய் பகுதியை அடைத்து விடுகிறது. நாம் பதட்டப்படும் பொழுதோ நீங்கள் சொன்னது போல் அதிர்ச்சி அடையும் பொழுதோ இயற்கையாகவே நம்ம இதய துடிப்பு அதிகமாகிறது, ரத்தம் சீரிப்பாகிறது. இந்த மாதிரி வேகமாக போகிற ஹார்ட் பீட்னாலையும் ரத்த சீரிப்பாய்வதனாலையும் இந்த ஆல்ரெடி கொலஸ்ட்ரால் படிந்த இரத்த குழாய் பகுதி சிதைவு ஏற்பட்டு உடனடியாக அந்த இடத்தில் ரத்தம் உறைந்து அடைபட்டு மாரடைப்பு ஏற்பட வாழ்க்கிறது. 10% அக்யூட் கொரோனரி சிண்ட்ரோம் என்போம். இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் இந்த முறையில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ரொம்ப முக்கியமான விஷயம்.
இப்ப 108 ஆம்புலன்ஸ் இருக்குது, அதனால நம்ம கூப்பிட்டுறோம். இப்ப கிராமப்புறங்கள்ல பக்கத்துல வந்து ஆரம்ப சுகாதார நிலையம் இல்ல, ஒரு தக்க மருத்துவ உதவி இல்ல அப்படின்னா என்னென்ன முதலுதவி பண்ணணும்? இந்த கோல்டன் அவர் அப்படின்னு சொல்றாங்களே அதுன்னா என்ன?
இந்த வியாதியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் எய்ட் அப்படின்னு பார்த்தோம்னா மருந்துகளால் மட்டுமே முடியும். மருந்துகள் இல்லாமல் இந்த வியாதிக்கு முதலுதவி செய்வது என்பது ரொம்ப கடினமான விஷயம். அதிகபட்சமாக அந்த மாரடைப்பு நோய் இருப்பதாக சந்தேகப்படுவோரையோ அல்லது மாரடைப்பு நோய் வந்தவர்களையோ அசைவில்லாமல் படுக்க வைத்திடணும். ஒருவேளை மூச்சு கஷ்டம் ஏற்பட்டால் படுக்க வைக்காமல் உட்கார்ந்து வைக்க விடலாம். இவருக்கு உடனடியாக டீ காஃபி போன பானங்களையோ மிகவும் அதிகமான தண்ணீரையோ கொடுக்கக்கூடாது. அவங்களை நிதானமாக அமர வைத்துவிட்டு காற்றோட்டமான இடத்தில் அரமைத்து விட்டு உடனடியாக ஆம்புலன்ஸ் உதவிக்கு அழைக்க வேண்டும். இது வந்து நம்ம சாதாரணமாக இருக்கிற கிராமப்பகுதிகளில் இன்னும் அந்த வசதிகள் இன்னும் வரவில்லை. நகர்ப்புறங்களில் வந்து முதலுதவி செய்வதற்கு உண்டான மருந்துகள் ஆங்காங்கே நமக்கு கிடைக்கும். அதில் வந்து ஆஸ்பிரின் என்ற முக்கியமான மருந்து அந்த நோய் உள்ளவர்களுக்கு முதலில் கிடைத்ததனால் அதன் நோயினர் பாதிப்பை குறைக்க முடியும். வலியின் தன்மையை குறைப்பதற்கு சார்பிட்ரேட் என்ற அந்த மாரடைப்பு நெஞ்சு வலியை குறைப்பது கண்டுபிடித்த மருந்து உதவிகரமாக இருக்கும். இதில் முக்கியமான விஷயம், இந்த நோய் வந்து மாரடைப்பு நோய் தானா என்பதை நம்ம கண்டறிய மருத்துவரால் மட்டும் அதற்கு உண்டான பரிசோதனைகளினால் மட்டுமே முடியும். விபத்துக்கு முதலுதவி செய்வது போல இந்த நோய்க்கு முதலுதவி செய்ய பொதுமக்களால் முதலுதவி செய்வது சிரமமான காரியம்.
ஒரு இருதய நோயாளி வந்து எவ்வளவு நாளைக்கு மருந்து உட்கொள்ள வேண்டி வரும், லைஃப் லாங்கா எடுத்துக்க வேண்டியது இருக்குமா?
இருதய நோய்கள் பொறுத்தவரையில் இருதயத்தில் நோயினால் ஏற்படிய பாதிப்புகள் எல்லாமே வந்து மாற்ற முடியாதவை, அது பர்மனன்ட் இல்னஸ் சொல்லுவோம். இந்த காரணத்தினாலும் அதில் ஏற்படக்கூடிய நோய்கள் வந்து இப்போ 3 இருக்குதுன்னு சொன்னேன். அதே போல 1 அடைப்பு ஏற்பட்டு அவங்களுக்கு மாரடைப்பு வந்தால் அதை சரி செய்து விட்டு மறந்து விட முடியாது. ஏனென்றால் அந்த 1 கொழுப்பு படிந்து ஏற்பட்ட அதே வியாதி மற்ற 2 வருவதற்கு நிறையாக வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த வியாதி வராமல் இருக்கக்கூடிய தடுப்பு முறைகளை வாழ்நாள் முழுதும் கடைபிடிக்க வேண்டும். அதே போல இந்த நோய் ஏற்பட்ட பின் அதனோட பாதிப்பு அதிகமாகாமல் இருக்கவும் இதனால் இருதயம் பாதிக்காமல் அல்லது டேமேஜ் ஆகாமல் இருக்கும் எடுத்துக்கூடிய மருந்துகளையும் வாழ்நாள் முழுக்க எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கும்.
அறுவை சிகிச்சை அது வந்து இருதய நோய்க்கு எவ்வளவு தூரம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது? ஏன்னா இப்ப பைபாஸ் சர்ஜரி அப்படின்னு சொல்றாங்க, ஸ்டென்ட் வைக்கிறதுன்னு சொல்றாங்க, அப்புறம் பேஸ் மேக்கர்னு ஒண்ணு கேள்விப்படுறோம். இதெல்லாம் எவ்வளோ தூரத்துக்கு வந்து இருதய நோயாளிகளுக்கு உதவி புரியுது, எவ்வளோ நாள் வந்து அவங்கள வந்து இருதய நோயிலிருந்து இது காப்பாற்றும்?
இருதய நோய்களுக்குரிய எஸ்பெஷலி இந்த மாரடைப்பு நோய்க்குரிய சிகிச்சை என்பது பல ஸ்டேஜஸ்ன்னு சொல்லுவோம், பல கட்டங்களாக நம்ம கடைபிடிக்க வேண்டியிருக்கும். முதல் கட்டம் வாழ்க்கை முறை மாற்றுக்கொள்ளுதல், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். இதில் வந்து நமக்கு எந்தெந்த காரணிகள் வந்து இருதய நோய் ஏற்படுத்த காரணமாக இருக்குதோ அந்த காரணிகள் நம்மிடம் இருந்தால் அதை உடனடியாக நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். முக்கியமாக புகை பழக்கம், அதுக்கப்புறம் மது அருந்துதல், புகையிலை பிளஸ் போதை பழக்கங்கள் இருந்தால் நிறுத்தணும். ரொம்பவும் பதட்டமான தன்மை உடையவராக இருந்தால் அதை மாற்றிக்கொண்டு நிதானமாக செயல்படும் தன்மை உடையவராக நாம் மாறிக்கொள்ள வேண்டும். நீரிழிவு நோய், இரத்த கொதிப்பு நோய், அதிக வேலை இல்லாமல் செடென்டரி லைஃப் ஸ்டைல் என்று சொல்லுவோம், அந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் இருந்தால் நம்ம மாற்றிக்கிட்டு ரெகுலராக உடற்பயிற்சி செல்ல வேண்டும். இது வந்து முதல் கட்டம் நோய் தடுப்பு முறை. அதை மீறி நோய் வந்ததென்றால் மருத்துவரை அணுகி அதுக்கு தேவையான சிகிச்சை பெறுவோம். அந்த சிகிச்சை பண்ணும்போது அதுக்குண்டான மருந்துகளை மருத்துவர் சொல்வது போல வாழ்நாள் முழுக்க எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை எப்பவுமே மிஸ் பண்ணக்கூடாது. இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ட்ரீட்மெண்ட் பாட்டில் மருந்துகளை மீறி ஒருத்தருக்கு வைத்தியம் பண்ண வேண்டிய சிகிச்சை செய்ய வேண்டிய சூழ்நிலை இருந்தால் உங்கள் மருத்துவர் அதை பரிசோதித்து இவ்வளோ ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்குது, இதுக்கு இந்த வைத்தியம் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லுவாங்க. மாரடைப்பு நோய்க்கு வந்து மாத்திரை மருந்துகளை தவிர மற்ற சிகிச்சை முறைகள் இருக்குது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒருவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டால் முதலுதவி செய்து அந்த வழியிலே சரி செய்து அதுக்கடுத்து உங்களை ஹாஸ்பிட்டலில் வச்சு வைத்தியம் பண்ணதுக்கப்புறமா அந்த மாரடைப்பு நோய் எதனால் வந்தது, உள்ள அடைப்பு இருக்கிறதா, எவ்வளவு அடைப்பு இருக்கிறது, இரத்த குழாய்களின் தன்மை என்ன, எவ்வளவு உள்ள வியாதி கொழுப்பு பிடிமானம் இருப்பது அப்படி தெரிஞ்சு கொள்வதற்கு ஆஞ்சியோகிராம் என்ற ஒரு பரிசோதனை உள்ளது. இந்த ஆஞ்சியோகிராம் பரிசோதனை என்பது கை அல்லது கால் பகுதியில் உள்ள இரத்த குழாய்கள் மூலியமாக சிறிய பிளாஸ்டிக் கெத்தீட்டர் என்று சொல்லக்கூடிய சிறிய சன்னமான பிளாஸ்டிக் டியூப் குழாய்களின் மூலமாக இருதய இரத்த குழாய்களை சென்றடைந்து அந்த இருதய இரத்த குழாய்களை ஒரு விதமான மருந்து செலுத்தி அதை வந்து எக்ஸ்ரே போல ஒரு ஸ்கேன் அந்த மிஷினில் வச்சு படம் எடுப்போம். அந்த மாதிரி மருந்து செலுத்தி அந்த இரத்த குழாய்களை படம் பிடிக்கும் பொழுது இரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்பட்டிருக்கிறதா, எவ்வளோ சதம் அடைப்பு இருக்கிறது, எத்தனை விதை அடைப்பு இருக்குது அப்படின்றத அது வந்து உங்களுக்கு தெளிவாக காட்டும். இந்த அடைப்புகளை பொறுத்து உங்களுக்கு மாத்திரை மருந்துகளை தவிர அடுத்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா என்ன பண்ணணும் அப்படின்றத உங்கள் மருத்துவர் சொல்வார். உதாரணமாக ஒரே ஒரு குழாயில் மட்டும் சுருக்கம் இருந்தால் அல்லது அடைப்பு ஏற்பட்டிருந்தால் மிக எளிதாக அது ஆஞ்சியோபிளாஸ்டி முறையில் அந்த அடைப்பை நீக்கிவிடலாம். ஆஞ்சியோபிளாஸ்டி என்பது அந்த அடைப்பு ஏற்பட்ட பகுதியில் இதே விதமான சன்னமான பிளாஸ்டிக் குழாய்களை கொண்டு சன்னமான மெட்டல் வயர் என்று சொல்லுவோம், கைத்திட்ட ஆஞ்சியோபிளாஸ்டி வயர், அந்த மான வயர்களை செலுத்தி அந்த கொழுப்பு படிந்த இடத்தில் பலூன் என்று சொல்லக்கூடிய அந்த கருவியை வைத்து அந்த கொழுப்பு படிமானத்தை எல்லாம் நீக்கிவிட்டு ஸ்டென்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு மெட்டல் ஸ்பிரிங்கு போல உள்ள ஒரு ஒரு வைத்திய முறைப்படி அங்கே அந்த அடைப்பு ஏற்பட்ட குழாயில் வச்சு அதை பொருத்தி குழாயை சரி செய்து இரத்த ஓட்டத்தை சீர்படுத்தி விடுவார்கள். இந்த மாதிரி வைத்தியம் செய்து கொள்பவர்கள் மற்ற மாரடைப்பு நோய் ஏற்பட்டவர்களை காட்டிலும் அதிக கவனமாக மருந்து உட்கொள்ளணும், வாழ்க்கை முறை மாற்றங்களை ஃபாலோ பண்ணணும். ஏனென்றால் இந்த ஸ்பிரிங் அல்லது ஸ்டென்ட் என்று வைக்கப்படும் உள்ள வைத்திய முறையானது இயற்கையான இருந்த இரத்த குழாய்களில் ஏற்படும் அடைப்பு சதவீதத்தை விட இந்த ஒரு ஃபாரின் மெட்டீரியல் என்று சொல்லுவோம், இது வெளியிலிருந்து உள்ளே செலுக்கக்கூடிய ஒரு அந்நிய பொருள், இந்த பொருள் உடம்புல உள்ள இரத்தத்தில் அல்லது மற்ற பொருளுடன் சேர்ந்து சுருக்கமோ அடைப்போ ஏற்பட வாய்ப்பு அதிகமாக உள்ளது. முதல் 6 மாதத்திலிருந்து 12 மாதங்கள் வரைக்கும் அந்த பீரியட் வரைக்கும் ரொம்ப முக்கியமாக வந்து கவனமாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். இதை தவிர அடைப்பு நிறைய இடங்கள் இருந்தாலோ அல்லது முக்கியமான இரத்த குழாயில் அடைப்பு இருந்தாலோ இந்த ஸ்டென்ட் முறையில் அவங்களுக்கு சிகிச்சை செய்வது சிரமமாக இருக்கும். அதனால் அது போன்றவர்களுக்கு இருதய பைபாஸ் ஆபரேஷன் என்று சொல்லப்படும் அந்த பைபாஸ் ஆபரேஷன் மருத்துவர்கள் செய்வார்கள். இந்த பைபாஸ் ஆபரேஷன் என்பது எந்தெந்த குழாய்களில் அடைப்பு ஏற்பட்டிருக்கிறதோ அந்தந்த குழாய்களுக்கெல்லாம் உடலிலிருந்து மற்ற பகுதியிலிருந்து எடுக்கப்பட்ட சிம்பிளான இயற்கையான இரத்த குழாய்களை பொருத்தி அந்த அடைப்பு ஏற்பட்ட குழாய்களில் இரத்த ஓட்டத்தை சீர் செய்வார்கள். இதற்கு தான் பைபாஸ் ஆபரேஷன் என்று பொருள். இந்த முறையில் சிகிச்சை செய்து கொண்டவர்களும் வாழ்நாள் முழுக்க கவனமாக இருந்து மருந்து சாப்பிட்டு கொள்ளலாம். எந்த முறையில் நம்ம வைத்தியம் பண்ணிக்கிட்டாலும் அதுக்கப்புறமா நம்ம கவனமாக இருந்தால் அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப் என்பது நம்ம வாழ்க்கை தரம் வந்து முன்பு போலவே நன்றாக இருந்து நன்றாக உழைத்து நம்ம வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி கொள்ள இயலும். உங்கள் மருத்துவர் சொல்வதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி அதுபடி இருந்தீங்கன்னா இந்த சிகிச்சை எடுத்துக்கொண்டாலும் உங்களான வாழ்க்கை வந்து சாதாரணமாக போல வாழலாம்.
பேஸ் மேக்கர் பொருத்தப்பட்டவங்களுக்கு வந்து இந்த லைட்னிங் இடி மின்னல் தாக்கக்கூடிய அபாயம் இருக்குதுன்னு சொல்றாங்களே, உண்மையா?
இப்போ பேஸ் மேக்கர் கருவி என்பது இருதயத்தில் நம் இயற்கையாக கடவுள் நமக்கு அந்த 1 நிமிடத்துக்கு அந்த 70-72 முறை துடிக்கக்கூடிய அந்த சக்தியை கடவுள் படைத்திருக்கிறார். அந்த இயற்கையான பேஸ்மேக்கர் அந்த 70-72 தடவை மின்சாரத்தை உற்பத்தி செய்து இருதயம் முழுக்க பாய்ச்சி அதை சுருங்கி விரிய வைக்க செய்கிறது. இதில் பழுது ஏற்பட்டால் இயற்கையாகவோ வயது முதிர்வின் காரணமாகவோ பல வியாதிகளின் காரணமாகவோ அல்லது சில பாய்ச்சி நல்ல நச்சுத்தன்மை உள்ள பொருள் மற்றும் மருந்துகளால் இது போல ஏற்படலாம். இந்த மாதிரி ஏற்படும் பொழுது அந்த துடிப்பு அல்லதிலிருந்து அதுக்குடைய மின்சாரம் பாய்வது குறைந்தாலோ தடைப்பட்டாலோ அதனால் அறிகுறிகள் ஏற்படும். மயக்கம் வரலாம், வலிப்பு போன்ற நோய் ஏற்படலாம், இதுபோல் மூச்சுத்திணல் ஏற்படலாம். இது போல சிரமங்கள் இருந்தால் பல்ஸ் டவுன் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி குறைவு ஏற்படும் பொழுது மருத்துவரை பார்த்து பரிசோதனை செய்து இந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு உண்டான சிகிச்சை முறை தான் பேஸ்மேக்கர் என்பது. இந்த பேஸ்மேக்கர் என்பது இயற்கையாக உள்ளே இருக்கிற ஒரு பேட்டரி அல்லது பேஸ்மேக்கர் போலவே செயற்கையாக வடிவமைக்கப்பட்ட ஒரு பொருள். ஒரு சின்ன தீப்பெட்டி அளவிற்கு இருக்கும். இதை வந்து இடதுபுறம் கழுத்தெலும்புக்கு கீழே நாங்கள் பொருத்துவோம். இந்த பேஸ்மேக்கர் கருவியிலிருந்து ஒரு சன்னமான வயர் அது வந்து இருதயத்தின் உள்ளே பொருத்தி இயற்கையான பேஸ்மேக்கர் இருதயத்தை செயல்பட செய்வது போலவே இந்த செயற்கையான பேஸ்மேக்கர் வந்து வெளியிலிருந்து இந்த வயர்களின் மூலம் இதயத்தை துடிக்க செய்யும். இந்த கருவி பொருத்து கொண்டவர்கள் ஹார்ட் பீட் அது வந்து இதய துடிப்பு வந்து சாதாரணமாக 70 to 72 முறை 1 minute இவ்வளோ தூரம் துடிக்கும் என்பது சாதாரணமாக நம்ம ரிலாக்ஸ்டாக அமைதியாக இருக்கும் பொழுது. வேலை செய்யும் பொழுதோ வேகமாக நடக்க ஓடும் பொழுதோ இந்த 70 to 72 முறை என்பது 100 to 120 முறையாக மாறலாம். ஸோ இந்த பேஸ்மேக்கர் கருவி பொருத்தினவர்கள் அந்த மாதிரி கடினமான வேலை செய்யும் பொழுது பேஸ்மேக்கரும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதய துடிப்பை அதிகப்படுத்துகிறோம். சில வகை பேஸ்மேக்கர்கள் மட்டுமே அந்த வசதி இருக்கிறது, சாதாரண பேஸ்களே அந்த வசதி இல்லை. ஸோ அவங்க வந்து நிதானமான வேலை செய்ய வேண்டியது அவசியம். அதுக்கப்புறம் ரெகுலராக வந்து அந்த பேஸ்மேக்கர் கருவியை மருத்துவரிடம் சென்று பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். இந்த பேஸ்மேக்கர் கருவி பொருத்தியவர்கள் இது வந்து உள்ள ஒரு சாதாரணமான ஒரு மின்சார கருவி. ஸோ மின்சார தடை அல்லது மின்சார இன்டராக்ஷன் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த கருவி படாமல் வைத்திருப்பது நல்லது. முக்கியமானது ஹை டென்ஷன் வயரிங் டவர் லைன் பக்கம் இதுக்காக போகாமல் இருக்க வேண்டியது அவசியம். மின்சாரம் நீங்கள் சொன்னது போல மின்னல் லைட்னிங் அட்டாக் வராத மாதிரி மின்னல் ஏற்படும் பொழுது இந்த பேஸ்மேக்கர் கருவிகள் பாதிக்கப்படுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் அதை பாதுகாப்பாக வச்சுக்கணும்.
வாழ்க்கை முறை மாற்றத்தினால ஏற்படக்கூடிய நோய் தான் இருதய நோய்கள் அப்படின்ட்டு நீங்க சொன்னீங்க. இப்ப யோகா மெடிடேஷன் தியானம் அதெல்லாம் எவ்வளவு தூரம் வந்து இவங்களை வந்து உதவி புரியும்?
கண்டிப்பாக இந்த இருதய நோய் ஏற்படுவதற்குரிய முக்கியமான காரணம்னு சொல்ல போச்சுன்னா நான் சொன்ன இதய துடிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கிறதும் ரத்தம் வேகமாக சிரிப்பாயிருதும் திடீரென மாரடைப்பு நோய் ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணம். அதே போல் இந்த மாடிஃபைபிள் ரிஸ்க் அப்படின்னு நான் சொல்ல மாற்றக்கூடிய காரணிகளில் ஒன்று வந்து ரொம்ப பதட்டமான தன்மையுடையவராக இருப்பது. இந்த முக்கியமான காரணியை வந்து நீங்கள் சொல்லும் இந்த யோகா மெடிடேஷன் மற்றும் நம்மளோட மனநிலையை மாற்றிக்கொள்வதை வந்து கண்டிப்பாக உதவி செய்யும், அதில் சந்தேகமில்லை.
நிறைவா நீங்க இருதய நோயாளிகளுக்கு நார்மலா இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த தாக்கம் ஏற்படாதவாறு இருக்கும்படியாக சொல்லக்கூடிய ஆலோசனைகள்?
ரொம்ப முக்கியமான கேள்வி இது. ஒரு சாதாரண மனிதன் வந்து மாரடைப்பு நோயிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள ரொம்ப ரொம்ப எளிதான வாழ்க்கை முறையை கடைபிடித்தாலே போதும். அதுல எல்லாம் என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா முதலில் வந்து உணவு முறை ரொம்ப 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 பிராக்டிக்கலா ஃபாலோ பண்ண வேண்டியது. அளவான உணவுகள், கொழுப்பு சத்து அதிகம் இல்லாத உணவுகள், கரெக்டான நேரங்களில் கரெக்டான அளவு நிதானமாக அமர்ந்து சாப்பிட வேண்டும். கொழுப்பு சத்து அதிகம் உள்ள உணவுகள், வெளியிலிருந்து வாங்க எண்ணெயில் பொரித்த உணவுகள், அசைவ உணவுகள், வெண்ணெய் நெய் போன்ற கொழுப்பு சத்து அதிகமுள்ள உணவுகள், இந்த மாதிரி உணவுகளை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். ஆவியில் வேக வைத்த உணவுகள், காய்கறிகள், அதிக கொழுப்பு சத்து இல்லாத உணவுகள் உணவில் சீராக எடுத்துக்கொள்ளலாம். இரவு நேரங்களில் குறைவாக சாப்பிட்டு படுப்பது ரொம்ப ஆரோக்கியமானது. இரவு நேரங்களில் மிக அதிகமான உணவு உட்கொண்டு உடனே படுத்து உறங்குவதால் உடலில் கொழுப்பு சத்து மற்றும் சர்க்கரையின் அளவு கூடி இரவு நேரங்களில் நடு ராத்திரியிலோ அல்லது ஏர்லி மார்னிங் என்று சொல்லக்கூடிய நேரங்களிலோ மாரடைப்பு ஏற்பட முக்கியமான காரணம் இரவு நேரங்களில் உட்பணும் உணவுதான். உணவு முறை தவிர முறையான உடற்பயிற்சி, மிகவும் எளிதான உடற்பயிற்சின்னு சொன்னால் வாக்கிங் போகிறது, நடைப்பயிற்சி, குறைந்தது 45 minutes, வாரத்தில் 5 days, இது எல்லாரும் கடைபிடித்தால் இது வந்து இரத்த ஓட்டத்துக்கும் இருதயத்துக்கும் நம்ம உடம்பு ஆரோக்கியத்திற்கும் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அடுத்தது பார்க்க போனால் எந்த பழக்கங்கள், புகையிலை, புகை, மது அருந்தல் போன்ற பழக்கங்கள், விவாதை பழக்கங்கள், இவை எல்லாமே வந்து கண்டிப்பாக இரத்த குழாயையும் இருதயத்தையும் பாதிக்கும். இந்த பழக்கம் உள்ளவர்களுக்கு அவங்க வாழ்நாளில் ஏதோ ஒரு நேரங்களில் கண்டிப்பாக இது சம்பந்தப்பட்ட வியாதிகள் ஏற்பட வாய்ப்புண்டு. ஸோ இந்த பழக்கங்களுடன் உடனடியாக அதை நிறுத்தி அதிலிருந்து வெளியே வந்துடணும். ஸோ கரெக்டான உணவு, எளிதான உடற்பயிற்சி, பழக்கங்கள் தான் நிறுத்திக் கொள்வது. இதை தவிர வேற ஏதாவது நமக்கு வியாதிகள் இருந்தால் முக்கியமாக இரத்த கொதிப்பு, நீரிழிவு நோய் இது போன்ற வியாதிகள் இருக்கும் பொழுது அந்த வியாதிகளை மிகவும் சீராக மருத்துவம் சென்று ஆலோசனை பெற்று அவர்கள் சொல்லும் மருந்துகளை உட்கொண்டு அவை எல்லாத்தையும் வந்து கண்டிஷனாக வந்து நம்ம கண்ட்ரோலில் வச்சுருக்கணும். முக்கியமான ஒரு ஃபேக்டர் வந்து நம்ம குடும்பத்தில் வந்து மற்றவங்களுக்கு மாரடைப்பு நோய் இருந்தால், முக்கியமாக இள வயதில் மாரடைப்பு நோய் இருந்தால் அது வந்து நமக்கு பரம்பரையாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் குடும்பத்தில் உள்ள அனைவர்களும், முக்கியமாக ஆண்கள், இதுக்குண்டான மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டு நோய் தடுப்பு முறைகளையும் நோய் தடுப்பு மருந்துகளையும் மருத்துவர் சொல்வது போல உட்கொள்ள வேண்டும். நோய் வராமல் இருப்பதற்கு நான் சொன்ன வழிமுறைகள் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்.
கருத்துக்களுக்கு நன்றி. வணக்கம் டாக்டர்.
இந்த நிகழ்ச்சி மூலமா உங்களை எல்லாம் சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். மீண்டும் உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு ஆவலாக இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.
நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்
கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இருதயத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் சக்கரவர்த்தி அவர்கள்.
உடன் உரையாடினார் என் கோமா.
நண்பர்களே, விவசாயி சமுதாய வானொலி உங்களுக்கான வானொலி.
நிகழ்ச்சிகள் பற்றிய எண்ணங்கள் வரவேற்கப்படுகின்றன. கடிதம் அனுப்ப வேண்டிய முகவரி: விவசாயி சமுதாய வானொலி, விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641003. தொலைபேசி மூலமாகவும் உங்கள் கருத்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். தொலைபேசி எண்
243105
243105. மின்னஞ்சல் முகவரி DEE@TNAU.ac.in. நேயர்களே,
TNAU அக்ரிடெக் போர்ட்டலில் நமது நிகழ்ச்சிகளை பதிவேற்றம் செய்யப்படுவதன் மூலம் எங்கிருந்து வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் நிகழ்ச்சிகளை கேட்டு பயன்பெறலாம்.
இது உங்கள் வானொலி 107.4. எப்பவும் இதை கேளுங்க.
மீண்டும் சந்திப்போம். வணக்கம் நண்பர்களே.